யார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தாலா நம்மீது கொண்ட தனிப்பெரும் அன்பின் காரணத்தினால் நமக்கு சந்தர்ப்பங்களை அடிக்கடி ஏற்படுத்தி தருகிறான். அந்த சந்தர்ப்பங்களை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள். இஸ்லாமிய மாதங்களில் சிறப்பான மாதங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதில் ஆக சிறப்பான மாதங்கள் தான் முஹர்ரமுடைய மாதம், ரமலானுடைய மாதம், ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இன்று மாலை நாம் ஜுல்காதாவுடைய இந்த 29ஆம் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை ஜுல்ஹிஜ்ஜாவுக்கான குறை பார்க்கும் நாளாக அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட ஒரு தனிப்பெரும் அன்பின் காரணத்தினால் நமக்கு இந்த சிறப்பான மாதங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த நாட்டில் பல பாகங்களிலும் அனைவரும் பிறை பார்க்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறார். ரமதானுக்கு பிறை பார்ப்பது போன்று, ஷவ்வாலுக்கு பிறை பார்ப்பது போன்று, ஜுல்காதாவுக்கு பிறை பார்ப்பது போன்று, ஜுல்ஹிஜ்ஜாவுக்கு பிறை பார்ப்பது போன்று, முஹர்ரம் தொடர்ந்து 12 மாதங்களும் நாம் பிறை பார்க்கிறோம். பிறை பார்ப்பது என்பது வெறுமரே ரமலானுக்கு மாத்திரமல்ல, இன்று மாலை எந்த பகுதியிலும் பிறை தென்பட்டால் ஒவ்வொருவரும் அந்த சாட்சியுடன் அதை வெளிப்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். இதற்கு நாட்டில் பல பாகங்களிலும் பிறை தென்படும் சாத்தியமுள்ள பகுதிகளில் கூட்டாக சென்று பிறை பார்க்குமாறு வலியுறுத்தி வருகிறோம். பல குழுக்கள் நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பள்ளி ஜமியத்துல் உலமா, இன்னும் இந்த நாட்டுடைய முஸ்லிம் விவாக சம்பந்தமான முஸ்லிம்கள் கல்ச்சரல் ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி கூட இந்த மூணும் சேர்ந்து இந்த நாட்டுடைய பிறை விவகாரங்களில் கூட்டாக ஈடுபட்டு வருவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறை பார்ப்பதற்குரிய சில வழிகாட்டல்களும் தீர்மானமாக இந்நாட்டுடைய பிறை வெற்று கண்களால் பார்க்கும் பிறை, சாட்சி அடிப்படையில் நிரூபிக்கப்படும் பிறை என்று அதற்கு மிக தெளிவுகளை முன்வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று பிறை காண்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக தெளிவாக இருக்கிறது. பிறை தென்பட்டு என்று அறிவிக்கப்பட்டால் நாளை ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வல் ஃபஜ்ர் வ லயாலில் அஷ்ர் என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். விடியற் காலை மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று குர்ஆன் இந்த வரக்கூடிய 10 இரவுகள் மீது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய சத்தியத்தை அல்லாஹு தஆலா எடுத்து காண்பிக்கிறான். ஆக பிறை தென்பற்றுவிட்டது என்று சொல்லும் பொழுது ஜுல்ஹிஜ்ஜா ஆரம்பமாகி விடுகிறது. ஜுல்ஹிஜ்ஜா ஆரம்பமாகும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு முக்கியத்துவத்தை மையமாக வைத்து இந்த சத்தியத்தை அல்லாஹ் செய்திருக்கிறார். 3 மாதங்கள், அதிலும் குறிப்பாக 10 நாட்கள் அதில் உலமாக்கள் மிக கவனம் செலுத்தி வந்திருக்கிறார்கள். முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் அதில் நோன்பு நோற்பது சுன்னத்து, முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது சுன்னத்து, குறிப்பாக அந்த ஆரம்ப 10 நாட்களில் அதிலையும் ஆஷூரா தாஷூஆ என்று 9-10 நாட்களில் நோன்பு நோற்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே போன்று ரமலானுடைய அந்த 30 நாட்களில் கடைசி 10 நாட்களை உலமாக்கள், முன்னோர்கள், சஹாபாக்கள், நபியவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுபோன்றுதான் நாம் முன்னோக்கிக் கொண்டிருக்கும் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய பத்து நாட்களும் அந்த சிறப்பம்சத்தை கொண்டதாக இருக்கிறது. பாக்கியவான்கள், நன்மாராயத்துக்குரியவர்கள், இந்த நாட்டுடைய உலக நாடுகளுடைய தூதர்களாக இன்று உலகமெல்லாம் இருந்து மக்காவில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக எனக்கு கிடைத்த தகவலின்படி சவுதியும் நாளைதான் தன்னுடைய முதல் குறையை அறிவித்திருக்கிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அரபாவுடைய தினம் அது 11ஆம் நாளாக இருக்கும். நாளை தினம் எமக்கு தென்பட்டு விட்டால் என்று நாம் முடிவெடுக்கும் பொழுது நிச்சயமாக நாளை 3ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 11 நமக்கும் அரபாவுடைய தினமாக ஒன்றுபட்டு வரக்கூடிய சாத்தியக்கூறை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்துவிடுவான் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். அப்படி எமக்கு சாட்சி வராத பட்சத்தில் நாம் நாட்டில் பிறை காண முடியாத அந்த மந்தார சூழ்நிலை ஏற்பட்டால் அது அடுத்த நாளாக மாறும். அதனால் யாரும் இதை ஒரு சர்ச்சையாக எடுத்துக்கொள்ள தேவைப்பட மாட்டாது. இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் ஒரு நாள் திந்துவிட்டால் முந்தைய நாள் நோம்பை பிடிப்போம், அந்த நாள் நோம்பு பிடிப்போம், அப்பொழுது அல்ஹம்துலில்லா ரெண்டும் எமக்கு சேர்ந்துவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது. ஆனால் இதை ஒரு சர்ச்சையாக எடுத்து இதை வைத்து நாம் பிளவுபட்டுக் கொண்டு தர்க்கித்துக் கொண்டு இருக்கக்கூடிய காலம் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் கருத்தில் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாம் நல்லவர்களில் ஈடுபடுத்த வேண்டும். அதில் உறுதியாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத் அன்கபூத்தில் 29வது சூராவில் 69வது இந்த திருவசனத்தில் والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا عند الله تعالى சொல்கிறார். நம்முடைய வழியில் முயற்சிக்கக்கூடியவர்கள் அத்தேவர்கள் நிச்சயமாக நாம் அவர்களை நம்முடைய வழியில் நாம் அவர்களுக்கு செலுத்துகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ் தன்னுடைய வழியில் எங்களை நிச்சயமாக எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நாம் நல்லவர்களில் ஈடுபட வேண்டும். அதில் முக்கியமாக பாவங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் சகோதரர்களே, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தை மையமாக வைத்து யல்லா பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நீ ஹஜ்ஜை நசீபாக்கி இருக்கிறாய். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்வியாவுடன் மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். பாக்கியவான்கள், நாங்களும் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற துவாவுடன் துடிப்புடன் ஆசையுடன் இருக்கும் பொழுது அதை அடையாவிட்டாலும் அல்லாஹு தஆலா அந்த நன்மையை நிச்சயமாக அந்த கூலியை நிச்சயமாக நாளைக்கு தரப்போகிறார். ஒரு விஷயத்துக்கு வழிகாட்டக்கூடியவர், நல்லதுக்கு வழிகாட்டக்கூடியவர், அது செய்வதற்குரிய நன்மையை அவரும் பெறுகிறார். பலருக்கு உதவியாக இருக்கிறோம், பலருக்கு உத்தாசை வழங்குகிறோம், பலரை உற்சாகப்படுத்துகிறோம், பலருக்கு வழிகாட்டுகிறோம், நல்ல விஷயங்களை ஏவுகிறோம். இதை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் இந்த சிறப்பான இந்த மாதத்தில் நாம் நல்லவர்களில் ஈடுபட வேண்டும், பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும். அல்லாஹ்வுக்கு வழிபடும் இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களுக்கு துனியாவில் ஆக சிறந்த நாட்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸில் துனியால மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் ஆக சிறந்த அமல் செய்யும் நாளாக இந்த 10 நாட்களை ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதுமா என்று கேட்ட பொழுது ஆம், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்ற ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த ஹதீஸில் மிக தெளிவாக ஃபத்ல் அய்யாமி துன்யா அய்யாமுல் அஷர், துன்யால ஆக சிறந்த நாட்கள் இந்த ஜுல்ஹிஜ்ஜா உடைய அதே நாட்கள் என்பதாக, என்ன ஜிஹாத் புரிவதை விட சிறந்ததா என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் பாதையில போய் ஒரு மனிதன் போர் புரிந்து திரும்பி வந்து விட்டான், அவன் திரும்பி வந்து விட்டால் அதற்கு அவனுக்குரிய நன்மை விடவும் சிறந்ததாக இருக்கும், அல்லாஹ்வின் பாதையில் மரணித்ததை தவிர என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய தினத்தை வைத்திருக்கிறார். ஹஜ் என்பது 5 அல்லது 6 நாட்கள். எட்டாம் திகதி காலையில் மினாவுக்கு பிரயாணம் செய்வார்கள் ஹாஜிகள். எட்டாம் தேதி மக்காலிருந்து அவர்கள் மினாவுக்கு போவார்கள். ஒன்பதாம் திகதி மினாவிலிருந்து அரபாவுக்கு போவார்கள். ஒன்பதாம் திகதி மாலை மகரிபுடைய நேரத்தில் வரைக்கும் அரபாவில் துவாவில் ஈடுபட்டதற்கு பிறகு அவர்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி செல்வார்கள். இதெல்லாம் அஞ்சு பத்து கிலோமீட்டர் வட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். மினாலிருந்து நடந்து போகலாம் அரபாவுக்கு, மக்காலிருந்து நடந்து போகலாம் மினாவுக்கு. பல சந்தர்ப்பங்களில் பலரும் இந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் நடந்து போன வரலாறு இருக்கிறது. சமீபத்தில் இந்தியா சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் பாஸ்போர்ட்ல விசா எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் மக்காவுக்கு நடந்து போகிறேன் என்று சென்ற நோம்பில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறார். நான் மக்காவை நோக்கி போகிறேன் என்று நடக்கிறார். அதுக்குரிய ஆயத்தங்களுடன் நடக்கிறார். அந்த காலத்தில் அப்படிதான் செய்தார்கள், பிரயாணித்தார்கள். குதிரையில், கழுதையில், ஒட்டகத்தில் நடந்தார்கள் அல்லாஹுடைய மாளிகை நோக்கி. மக்காலிருந்து மினாவுக்கு எட்டாம் தேதி காலையில் பிரயாணிப்பார்கள், மினால போய் தங்குவார்கள். ஒன்பதாம் தேதி அங்கிருந்து அரபாவுக்கு வெளியாக போவார்கள். அரபா 12 மணி முகருடைய அசருடைய தொழுகையை அந்த உலமாக்களுடைய கருத்து வேற்றுமைகளுக்கு மத்தியில் அவர்கள் சேர்த்தோ தொழுவார்கள். அங்கு அந்த தொழுகை முடித்ததற்கு பிறகு துவாவில் ஈடுபடுவார்கள். முகரிலிருந்து மகரிப் வரைக்கும் வெறுமனே துவாவுக்குரிய சந்தர்ப்பமாக இருக்கும். ஷைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணல்லி போடுகிறார். அரபாவுடைய நாள், சுபான் அல்லாஹ், அல்லாஹுடைய பாவமன்னி தூதர்களே, உலகத்துடைய நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய நாட்டுக்கு நீங்க ரஹமத்தையும் மஃபிரத்தையும் சிறப்புகளையும் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என்ற அந்த நன்மாராயம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்களை அல்லாஹு தஆலா சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறார். இதில் அல்லாஹ் தஆலா இந்த கருத்தின்படி விக்ர் செய்வதை அதிகமாக்க இருக்கிறார். விக்ர் செய்ய வேண்டும் என்ற குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா இதை வலியுறுத்துகிறார். சூரத்துல் ஹஜ்ஜில் 28வது திருவசனம் யஸ்குரு ஸ்மல்லாஹ் ஃபி அய்யாமில் மஅலூமாத் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த நாட்களை குறிப்பிட்டு அலாமா ரஸுகஹும் அல்லாஹு பைமத்தில் அன்ஹாம் என்பதாக அல்லாஹ் இதை விக்ருடைய நாட்களாக அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களையும் பிரகடனப்படுத்திருக்கிறார். நாமில் விக்ராக இருக்க வேண்டும், அல்லாஹை ஞாபகப்படுத்த வேண்டும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், அனைத்து விஷயங்களும். கண்ணியமானவர்களே, இந்த குத்பாவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உறுதியான நீயத்தை வைத்துக் கொண்டு நானும் இந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த 10 நாட்களை நான் ஒரு வித்தியாசமான நாட்களாக நான் இதை பயன்படுத்த போகிறேன் என்ற ஒரு உறுதியான நீயத்துடன் நாம் இதில் ஈடுபட வேண்டும். ஏன், எனக்கு ஹஜ் கிடைக்காவிட்டாலும் தூரத்திலிருந்து ஒருவர் சில நேரம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதை அது பெரிய அளவில் நெருங்கக்கூடியதாக இருக்கும். சில மனிதர்கள் நாளை கியாமத்து நாளையில் வருவார்கள், ஹஜ் இல்ல, ஜகாத் இல்ல, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில செஞ்சதே இல்லை, ஆனா அவர்களுடைய ஏற்றில் அதுக்குரிய நன்மை அந்த அளவுக்கு விசாலமாக எழுதப்பட்டிருக்கும். ஏன், பலருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பலருக்கு துவா செய்யக்கூடியவர்களாக, பலருடைய ஹஜ்ஜை வரவேற்கக்கூடியவர்களாக, அவர்களை வழி அனுப்பக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு போனதற்கு பிறகு அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவர்களாக, அந்த குடும்பத்துக்கு உதவியுள்ளவர்களாக, இப்படி பல காரியங்களில் ஒரு மனிதன் ஈடுபட முடியும். ஒரு சின்ன அமல் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துக்கு அது சந்தோஷமாகும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மனிதனுக்கு பெருமளவு நன்மை கொடுக்கிறார். மேலும் மேலான சகோதரர்களே, இந்த மாதத்தில் தான் ஆக குறிப்பாக அய்யாமுல் நஹர், அதுல 19 யௌமுல் நஹர் என்று சொல்லப்படும். அதுல உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஆதமுல் அய்யாம் இந்தல்லாஹ் யௌமுல் நஹர் என்று அந்த அந்த குர்பானுடைய நாள் 19 குர்பான் ஆரம்பமாகிறது. உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்துகிறார். தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தன்னுடைய குழந்தையை அறுப்பதற்கு ஆயத்தமானார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியையும் அந்த குழந்தையையும் விட்டுவிட்டு சென்றார்கள் அல்லவா. இதிலிருந்து ஹஜ்ஜுடைய மாதம் வரும் பொழுது அது குர்பான் அல்ல, அல்லாஹ் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை தருகிறான். அத்தியோ அல்லாஹ் ரசூல் லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட வேண்டும், அதை கொண்டுதான் நீங்கள் அல்லாஹுடைய உதவியையும் ரஹ்மத்தையும் அடைய முடியும் என்ற அந்த பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அனைத்து இபாதத்துகளையும் இந்த மாதத்தில் தான், இந்த பத்து நாட்களில் வேற எந்த நாட்களிலும் ஏற்படாத அமல்கள், உலகத்தில் வேற எங்கும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த பத்து நாட்களில், அந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபா இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இது குறிப்பாக ஏன் இந்த நாட்களில் நாம் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய சில ஆதாரங்களை, சில வழிகாட்டல்களை, சில ஆர்வங்களை நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த பத்து நாட்களுக்கு ஏன் சிறப்பு என்று சொன்னால், இஜ்திமா உம்மஹாதுல் இபாதத் ஃபீ, இதுல முக்கியமான அமல்கள் தொழுகை, நோன்பு, சதகா, ஹஜ் போன்ற ஏராளமான அதோட ஹஜ்ஜுடைய அமல்கள் அண்ணு போகக்கூடியவர்கள் அவர்கள் கல்லெறிவதற்குரிய அமலை செய்கிறார்கள். அவர்கள் அரஃபாவில் சரிபடுகிறார்கள். அரஃபா, முஸ்தலிஃபா, மினா இதுக்குரிய வேலை இந்த வருஷத்துல ஒரு நாள் தான். அரஃபாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும், அரஃபாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இந்த வருடத்துல இந்த ஒரு நாளைக்குள்ள, அதனையும் குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்குள்ள அந்த நேரம் தான். ஒரு மனிதர் 12 மணிக்கு அரஃபால சங்கினத்துக்கு முகருக்கு முத அவருக்கு அரஃபா ஆக மாட்டார். அரஃபா ஆகுவதாக இருந்தால் ஆக சிறப்பான நேரம் முகரிலிருந்து மஹ்ரிப் வரைக்கும், அல்லது உலமாக்கள் அந்த நாளை மஹ்ரிப்பிலிருந்து இரவு வரைக்கும் ஃபஜ்ர் வரைக்கும் நீடித்திருக்கிறார்கள். அவை அது அந்த அந்த நேரத்தில் சிறிது நேரம் அல் ஹஜ் அரஃபா. சில மக்கள் நோயாளியாக விழுகிறார்கள், அங்கு போனால் மக்கத்து ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கிறது, அப்படிப்பட்டவர்களை அவர்கள் அரஃபாவில் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி அவர்களை அங்க போய் வைக்கிறார்கள். ஏன், அந்த பூமியில தரிப்பட்டால் தான் இவர்களது ஹஜ் நிறைவேறும். ஹஜ் அரஃபா, அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான். கண்ணியமானவர்களே, ஆக இப்படி சிறந்த அமல்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் நான் சொன்னது போன்று முன்னே உலமாக்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது என்ன, இந்த நாட்களில் நாம் நல்லவர்களில் ஈடுபட வேண்டும், விவாதத்தில் ஈடுபட வேண்டும், விக்கரில் ஈடுபட வேண்டும், நோம்பு நோற்பதில் ஈடுபட வேண்டும். கலாவுடைய நோன்புகள் இருக்கிறா, நல்ல சந்தர்ப்பம், ஆண்களும் பெண்களும் கலாவுடைய நோன்புகள் இருந்தா அதை செய்து கொள்ளலாம் இந்த நாட்களில். அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய நீயத்துக்கேற்ப அதுக்குரிய நன்மையும் தந்து வருவான். ஒரு அளவு நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியவர்களாக, எங்கட கதாவை தான் நிறைவேற்றினாலும் அந்த மாதத்தை, அந்த நாட்களை கண்ணியப்படுத்திய அந்த கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடுவோம். அதனால் இந்த வரக்கூடிய 10 நாட்களை சிறப்பான நாட்களாக ஆக்கிக் கொண்டு நோன்பு நோற்பது, நல்ல மொழிகளில் ஈடுபடுவது போன்ற பாக்கியங்களை நாம் பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய இபாதத்துகளை நாம் ஒரு அடிப்படையோடு செய்ய வேண்டும். விசுவாசம் இருக்க வேண்டும், நன்மைகளை நாட வேண்டும், நபி வழியை பேண வேண்டும், தூய எண்ணம் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய சிந்தனை இருக்க வேண்டும். இதை கொஞ்சம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசம் இல்லாமல் எந்த ஒரு அமலும் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். விசுவாசத்தோடு தான் அமல்கள் செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, நன்மையை நாடி செய்ய வேண்டும். இதெல்லாம் என்னத்துக்கு நாம் குறிப்பிடுகிறோம்னா, முதலாவது நானும் அமல் செய்ய வேண்டும், இரண்டாவது நீங்களும் அமல் செய்ய வேண்டும். அமல் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த 10 நாட்களில் எங்களுடைய மனப்பதிவு எப்படி இருக்க வேண்டும், நாம் மனப்பதிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்தோடு யாழ்லா நீ இப்படி நன்மையை தருகிறாயே என்ற அந்த நம்பிக்கையோடு, யாழ்லா இந்த நாளில் செய்யக்கூடிய நோன்பு, நாம் நடக்கக்கூடிய நோன்பு, நாம் செய்யக்கூடிய ஜிக்ர் உனக்கு ஆக விருப்பமான நாட்களாக இருக்குது அல்லவா, நான் அதனால் இந்த நாட்களில் இந்த அமலில் ஈடுபடுகிறேன் சொன்னார்கள். மாமின் ஐயாமில் அமல் சாலிஹ் ஃபீ அஹப்பு இல்லல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். قالوا يا رسول الله وللجهاد في سبيل الله وللجهاد في سبيل الله الا رجل خرج بنفسه وماله ثم لم يرد من ذلك ان ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாகி உஹதுக்கு போன ஹம்ஸா, உஹதுக்கு போன முஸ்லிம் இப்னு உமை ரலியல்லாஹு அன்ஹுமா ஷஹீதாகி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஷஹாதத்தை அடைந்தவரை தவிர வேற யாரும் இந்த நாள்ல அமல் செஞ்ச அந்த நன்மையை அவர்களுக்கு நிகராக ஆக முடியாது. இந்த நாளுடைய அமல் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த நாளில் அமல் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்களில் அமல் செய்கிறான் என்ற கருத்தாக இருக்கும். ஒருவரை தவிர, அவர் யார்? அல்லாவின் பாதையில் ஷஹீதாகி மௌத்தாகி விட்டவரை தவிர அவர் வேறே எந்த ஒரு அமலுக்கும் நிகராக இந்த நாளுடைய அமல் இருக்க மாட்டாது என்ற காரணத்தினால் இந்த நாளுடைய இபாதத்துகளை நான் சிலதை குறிப்பிடுகிறேன். நோம்பு நோட்போம். சுபான் அல்லாஹ், ஆதமுடைய மகன் செய்யும் அந்த தர்மங்களில் அமல்களில் ஆக சிறந்தது நோம்பு என்பதாக வந்திருக்கிறது. அல்லாவே இதுக்கு கூலியாக வருகிறான். நோம்பு அரஃபாவுடைய நாளில் நோம்பு நோட்பது எங்களுக்கு நாளைக்கு ஜுல்ஹிஜ்ஜா ஆரம்பமாகிவிட்டால் நிச்சயமாக நாங்க இன்றைக்கே எங்களுடைய நகங்களை வெட்டிருப்போம், முடிகளை கத்தரிச்சிருப்போம். இவைகளில் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம். குர்பானுக்கு ஆயத்தமாக போகிறோம். கண்ணியமானவர்களே, குர்பானுடைய அமல் சுன்னமாக்குதான். ஹனஃபி இமாம் அவர்கள் இதை வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய அந்த 10ஆம் தேதி காலையிலிருந்து அவருக்கு அன்றாட செலவு போக ஒரு 10,000 ரூபாய் அவருடைய செலவு போக இருக்கும்னா அவர் இதை செய்வது, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பங்கு கொடுப்பது அது சிறப்பாக இருக்கும். கனிமாவர்களே, இன்றே கொழும்பில் உங்களுக்கு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 12 ஃபெடரேஷன்களும் சேர்ந்து ஜெமீத்துலமாவுடைய வழிகாட்டலுடன் குர்பான் செய்வதற்குண்டான வசதிகளை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். சென்ற மாதத்தில் 300 லட்சம் ஆடுகள் அங்கு குர்பான் கொடுக்கப்பட்டன. இன்று எனக்கு கிடைத்த தகவலின்படி அது மிக குறைவாக காட்சி அளிக்கிறது. மிக குறைவாக, சென்ற வருடங்களை விட குறைவான குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை நாம் இன்று பெறக்கூடியதாக இருந்தது. அதனால் யாரெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பெறுகிறீர்களோ உங்களுடைய இந்த குர்பானை கொடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். சிறந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். இந்த நாட்டில் சில சில சிக்கல்கள் இருந்த போதிலும் ஆனால் நாட்டுடைய சட்டம் நிச்சயமாக எமக்கு குர்பான் கொடுப்பதற்கு அது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறது. அதனால் எல்லோரும் இதுக்கு ஆயத்தமாக வேண்டும், இந்த அமலை செய்வதற்கு முன்வர வேண்டும், இதில் ஈடுபட வேண்டும். மேலான சகோதரர்களே, சென்ற வருடங்களில் நாம் பெரும் தொகையாக கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 309 மாடுகள் போன வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று வந்த தகவலின்படி மிக குறைவானதுதான் மாடுகள் இங்கு பதிவாக இருக்கிறது. 66 மாடுகள் தான் இதுவரைக்கும் பதிவாக இருக்கிறது. 461 பங்குகள் இதுவரைக்கும் எடுத்திருக்கிறார்கள். சென்ற வருடம் 2015 1844 பங்குகள் எடுத்து சுமார் 309 மாடுகள் கொழும்புல அறுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் இன்று கிடைத்த தகவலின்படி 66 மாடுகள் தான் பதிவாக இருக்கிறது. அதனால் கூடுதலாக ஒவ்வொருவரும் இந்த அமல், இது ஒரு அமல் உங்களுக்கு லேசாக்குவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் வீட்டில் கொடுப்பது என்பது சிரமமானது. அதுக்காக தான் கூட்டாக மஸ்ஜித் ஃபெடரேஷன், கொழும்புடைய மஸ்ஜித் ஃபெடரேஷனும் 12 ஃபெடரேஷன்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கு சில ஒழுங்குகளை ஏற்பாடு செய்து அது செய்கிறார்கள். ஆக சிறந்த அமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு அமலாக இருக்கிறது. அந்த அமலை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். ஒரு 10,000 ரூபாய் தயவு செய்து இதுக்காக அதர சொல்லிவிட்டாங்க என்றதுக்கு யாரும் இதுக்கு கடன் எடுக்க போக வேண்டாம். இது கடன் எடுத்து செய்த அமல் அல்ல. இது எப்படி செய்ய வேண்டும்? உங்களுக்கு 10 அன்றைக்கு உதாரணமாக 12ஆம் திகதி 10 அன்று வருகிறது என்று வைத்துக் கொண்டால் அன்று உங்களோட குடும்பத்துக்கு செலவுக்கு போக உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் அது செலவு பண்ண ஏழுமண்டு இருந்தால் நீங்க ஒரு குர்பானுடைய ஒரு பங்கு கொடுக்கிறது உங்களுக்கு சுன்னா முஅக்கதாவாக இருக்கும், ஏற்கமாக இருக்கும். மான் என்பது அது ஒரு 70, 60, 80, 1000 போகிறது. அதுல 7 பங்கு இருக்குது. ஒட்டகத்துல 7 பங்கு இருக்குது. ஆட்டுல 1 பங்கு தான் எடுக்கலாம். அது 30,000 மேல தொகையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆடு ஒன்று கொடுப்பது அல்ஹம்துலில்லா, வசதி உள்ளவர்கள் அதையும் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹானல்லாஹ் 100 ஒட்டகைகளை அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள். 100 ஒட்டகைகள். அதில் அரஃபாவுடைய அந்த யௌமுன் நஹர் முடித்து நபியவர்கள் யௌமுன் நஹர்ல ஒட்டகத்தை குர்பான் கொடுப்பதற்கு நபியவர்கள் ஆயத்தமான பொழுது 100 ஒட்டகைகளை நபியவர்கள் சேர்த்து வைத்திருந்தார்கள். சிந்திச்சு பாருங்க, நபிக்கு கிடைச்ச பணம் எல்லாம் நபியவர்கள் குடும்பத்துக்காக அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாவை சேகரித்து விட்டு போகவில்லை, மனைவிக்கு பிள்ளைக்கு கொடுத்து விட்டு போகவில்லை. நபி அவர்கள் அவர்களுக்கு அங்கு அறிவிக்கப்பட்டு விட்டனர் என்பதை மினாவுடைய மைதானத்தில் சூரத்தின் நசர் பிரியும் நாள் வந்துவிட்டது. நபி அவர்களுடைய ஹஜ்ஜுக்கு பிறகு ஜுல்ஹிஜ்ஜா, அதைத் தொடர்ந்து முஹர்ரம், சஃபர், ரெண்டு மாசம் நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் அந்த புறையை பன்னெண்டன்று புறையை பன்னெண்டன்று நபி அவர்கள் புறை பன்னெண்டுக்கு பிறந்தார்கள் என்பதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேற்றம் இருக்குது. பத்திலையா, எட்டிலையா, ரெண்டிலையா, ரபியுல் அவ்வல். ஏன் அந்த நேரம் சஹாபாக்கள் இருக்கல்ல, அந்த நேரம் இருந்தவர்கள் காபிர்கள், முஷ்ரிக்கீன்கள். அதுல பன்னெண்டா, பத்தா, எட்டா என்பதில் கருத்து வேற்றம் இருக்கவே இமாம் நவவை ஷாபி மதருடைய மிக தரமான இமாம் அவர்கள் ஷரல் முஹல்லத்ல, இன்னும் அவர்களுடைய ஷர முஸ்லிம் என்ற விரிவுரையில அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். ஆனால் நபியவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் யாருக்குமே கருத்து வேற்றுமை கிடையாது. பிற பன்னெண்டு தான் நபி அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதுவும் அரஃபாவுடைய தினத்தை முடிச்சுட்டு அவர்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி போறது என்பதை இதுக்கு பிறகு ஓ மக்கா நான் உன்னை காண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் போகிறார்கள். அதை வதா, ஹஜ்ஜத்துல் வதா, அவர்கள் அங்கே தன்னுடைய அந்த இறுதி கட்டத்தை சந்தித்து விட்டு போகும் ஒரு கட்டமாக அது அமைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வலுடைய பன்னெண்டாம் புறை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த துனியாவிற்கு பெறுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சேர்த்து வைத்த 100 ஒட்டகைகள் சொன்னா நீங்க ஒரு சின்ன தொகையாக வச்சு பார்த்தாலும் அது 7 கோடி ரூபா பொறுமதி உள்ளதாக இருக்கும். 7 கோடி ரூபா, அதை 63 ஒட்டகைகளை தன்னுடைய கையால நபி அவர்கள் நகர் செய்தார்கள். அல்லாவுக்காக தொழுது, அல்லாவுக்காக இந்த குர்பான கொடுங்க என்பதற்கே ஒட்டகத்தை நின்ற நிலையில நகர் செய்வது தான் ஒன் ஹர் என்று குர்ஆன் சொல்கிறது. என்பதை நின்று கொண்டிருக்கும் நிலையில் அந்த கத்தி அப்படியே அடிக்கிறது களத்துக்கு, அது களத்துக்கு போய் படும், அந்த ஒட்டகம் அப்படியே கீழே விழும். ஆடு அறுப்பீங்க ரப என்று வந்திருக்கிறது, மாடு அறுப்பீங்க ரப என்று வந்திருக்கிறது, கோழி அறுப்பீங்க ரப என்று வந்திருக்கிறது. ஆனா குர்ஆன் ஒட்டகத்துக்கு நகர் என்று சொல்கிறது. 63 ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறது என்பது இது நாங்க நீங்க ஒரு யானையை அறுக்கிறது போல அவ்வளவு சிரமமான காரியம், அவ்வளவு பெரிய ஒரு படைப்பு. அத எப்படி அது மிக பேணுதலாக செய்ய வேண்டும். தவறினால் அந்த ஒட்டகம் திரும்பி தாக்கிவிடும். பொல்லாத வைராக்கியம் உள்ள 2 மிருகங்கள், அதுல ஒட்டகமும் யானையும் பெரும் படைப்புகள்ல ஆக பொல்லாத வைராக்கியம் உள்ள மிருகங்கள் தான். ஆச ஹவா பேராச உள்ள படைப்பை பார்த்தீங்கன்னா படைப்புல ஆக சின்ன எறும்பு தான். எறும்ப பார்த்தீங்கன்னா அது படையெடுத்து போகுது. இந்த சின்ன படைப்பு ஆனா கொஞ்சம் சீனிய வச்சா படையெடுத்து வருது. அதுக்கு அவ்வளோ அவா அதை கொண்டு போய் சேகரிச்சு கொள்வதற்கு. ஆனால் பொல்லாத வைராக்கியம் உள்ள மிருகங்கள்ல 2 மிருகம், ஒன்று ஒட்டகம், ரெண்டாவது யானை. இது ரெண்டும் வைராக்கியம் உள்ள மிருகங்கள். நாங்க யானைகளை பார்க்கிறோம், அதோட பழகுகிறோம், அதோட சேர்ந்து இருக்கிறோம். சஹாபாக்கள் ஒட்டகத்தோடு இருந்தார்கள். அப்பலா எந்தூன இழல் இவ்வளி கைப்பகுலி தத் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. மிஸ்ரு ஜனலின் மஹ்தூமின் ஹைசு காத இன் காத, ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்து ஒரு 5 வயது குழந்தை நடந்து போனால் அது அவனுக்கு வழிபட்டு நடக்கும் என்று அரபியில் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா இதை பாருங்கள் என்று சொல்வது, அதுக்குரிய வழிபடுதலை பாருங்கள் என்று சொல்கிறார். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாம் வழிபாடுள்ள மாதமாக, அல்லாஹ்வுடைய இக்காசுள்ள மாதமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலான கண்ணியமான சகோதரர்களை அதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை அறுத்தார்கள், நகர் செய்தார்கள். அதுக்கு கத்திய தூக்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அபூ தாவூதுடைய ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, 63 ஒட்டகைகளும் தன்னுடைய கழுத்தை நபியுடைய கத்திக்கு கொடுத்தன. நபியே உங்களோட கையால் அறுக்கிறது எங்களுக்கு பாக்கியம். அந்த எஞ்சுள்ள 37 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாரம் கொடுத்தார்கள். அலியே என் புறத்தில் நீங்க இது அருங்க. தானே நின்று ரசூலுல்லாஹி செல்லம் 63 அறுத்திருக்கிறார்கள். யாருக்கு வசதி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் தேவையுள்ள பகுதிகளை நாடி சென்று கொழும்புல அந்த பழக்கம் இருக்குது. சிலர் போகிறார்கள் மல்வானைக்கு, சிலர் போகிறார்கள் புத்தளத்துக்கு, சிலர் போகிறார்கள் மன்னாருக்கு, சிலர் போகிறார்கள் அந்த யாழ்ப்பாணத்துக்கு. கஷ்டமான மக்களுக்கு நாம் இந்த குர்ஆனை போய் கொடுக்க வேண்டும் என்று அந்த பகுதிகளில் ஏற்பாடு செய்து கொண்டு இதை செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டு சட்டம் அறுப்பதற்கு இருந்தாலும் இந்த நாட்டுடைய மக்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் போன்றவர்கள் இந்தியால இந்த மாட்டை ஒரு வகையாக அதை வணங்கக்கூடியவர்கள், அதுக்கு ஒரு வகையான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இப்படியான நேரத்தில் நாங்க கொஞ்சம் பேணுதலாக நடந்து கொள்ளணும். எல்லாரும் அப்படி இல்லை. சென்ற வாரம் கொத்வால ஜெபத்துலவாவுடைய அந்த புத்தகத்தை நீங்க வாங்கினீங்க, இன்னும் வாங்கணும். அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கனிமானத்திலே அடுத்த வாரமும் முடியும் என்றால் அதை நாங்கள் உங்களுக்கு விநியோகிக்க முயற்சிக்கிறோம். அதை எடுத்து ஒவ்வொரு நான் முஸ்லிம் கையில கொடுங்க. மாடுண்டா என்ன, மாமிசம் சாப்பிடுவதென்றால் என்ன, அது அதை பற்றி உள்ள விவரம் தெளிவாக உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்பவும் அது சம்பந்தமான விஷயங்களை நாம் முன்வைக்கலாம். ஆனால் முதலாவது அறிவுபூர்வமாக இந்த மக்களுக்கு இந்த தூது போயிட்டு என்று சொன்னால் நிச்சயமாக நாங்க அதிலிருந்து நிரபராதியாகுவோம். அவர்களுக்கு இந்த பொறுப்பை இந்த அமானுதத்தை ஒப்படைத்த அந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவோம். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த 10 நாட்களில் நோம்பு நோக்க வேண்டும், தொழுகையில் ஈடுபட வேண்டும். நஃபிலான தஹஜ்ஜுதுடைய இன்னும் ஃபர்தான தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுக வேண்டும். சதக்காக்களை நாம் முடிவான அளவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல மனங்களை செய்து கொண்டு இந்த வரக்கூடிய இந்த ஜுல்ஹிஜ்ஜா மாதத்தை ஒரு சிறப்பான அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மாதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அரசாவுடைய நோன்பு விஷயத்துல நான் ஒரு விஷயத்தை இதுக்கு முதலையும் ஞாபகப்படுத்திருக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்திருக்கிறேன். உலமாக்கள் கண்ணியமானவர்களே, சில சில விஷயங்கள்ல ரெண்டு கருத்துள்ளவர்களாக ஆகுவார்கள். ரெண்டு கருத்துள்ளவர்களா, அந்த நேரத்தில் நாங்க ஒரு நடுநிலையை வகிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இதுக்கு நமக்கு வழிகாட்டாக இருக்குது. ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்து வரக்கூடிய நேரத்தில் யாரும் சண்டை பிடிக்காதீங்க, விவாதத்துக்கு போகாதீங்க, தர்க்கத்துக்கு போகாதீங்க. இன்று எங்களோட உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை சண்டை சச்சரவு பிளவு. காரணம், ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்து, ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்து வரக்கூட இதுல தகராறுல போறது. நாம சொல்கிறோம் அரஃபாவுடைய நோன்பு அரஃபாவுடைய நாள்ல தானே பிடிக்கணும், இலங்கையில அரஃபாவுடைய நாளுக்கு ஏன் இந்த நோன்பை நாங்க பிடிக்க முடியாது என்ற ஒரு கேள்வி வரும். அப்படின்னா சவுதி அறிவித்து விட்டார்கள், புறைய பார்த்து நேற்று இன்றே எங்களுக்கு ஜுல்ஹிஜ்ஜா இல்ல, நாளைக்கு தான் ஜுல்ஹிஜ்ஜா. எங்களுக்கு பிறகுதான் சவுதி பிறப்பாக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. எங்களுக்கு முத மலேசியா, ஆஸ்திரேலியா, பிஜி இந்த திசைக்கு போகக்கூடியவர்கள் எங்களுக்கு முத பார்க்கிறார்கள். அமெரிக்கா இன்னும் வெள்ளிக்கிழமையை அவர்கள் தொழுகையை இன்னும் பல மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர்கள் தொழுவார்கள். உலகத்துடைய அல்லாஹ் தஆலா ஏற்பாடு அப்படிதான் வச்சிருக்கிறார். அதனால ஒரே நாள்ல சாத்தியப்படுத்துவது என்பது அது சாத்தியம் இல்லை. நாள புறையை பார்க்கிறோம், அதுக்கு பிறகு சவுதி புறையை பார்க்கிறாங்க. இன்றைக்கு நாள புற பார்க்கிறோம், நேற்று சவுதி பார்த்து என் நேற்று சந்திரக்கிரன் இருந்தது. அதனால் சாத்திய கூறுகள் மிக குறைவாக தான் இருந்தது பார்ப்பதற்கு. அதனால் கண்ணியமானவர்களே, அந்த நாளிலேயே குடிக்க வேண்டும் என்ற இந்த கருத்தை வந்து தகராறுல ஈடுபடாம என்ன நடக்க போகுது, 11 அரஃபா அங்க இருக்குதுன்னா நாங்க 8வது ஜுல்ஹிஜ்ஜால இருக்கிறோம், 12 எங்களுடைய அரஃபா நாளாக மாறுகிறது இன்றைக்கு புறத்தென்படாவிட்டால். அப்ப ஒரு நாள் வித்தியாசமாகுது. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்று நான் சொல்கிறேன், 8 பிடிங்க, 9 பிடிங்க, அந்த அரஃபாவும் எங்களுக்கு கிடைக்கட்டும், இந்த அரஃபாவும் எங்களுக்கு கிடைக்கட்டும். தரக்கூடியவன் அல்லாஹ். சண்டை செய்ய வேண்டாம், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாத்தியமில்லாத காரியங்களில் உலகத்தில் பெரிய முயற்சி செய்கிறார்கள். எப்படி உலகத்தில் ரெண்டு பகுதியாக பிரிச்சு உலகத்தில் ஒரே ரெண்டு அப்படி பார்த்தாலும் ரெண்டாக உலகத்தை பிரிக்கணும், அது ஆஸ்திரேலியா பிஜிய ஒரு பகுதியாகவும் அதை மற்ற நாடுகளை ஒரு பகுதியாகவும் பிரிக்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் துருக்கில சென்ற மாதங்களில் முன்வைக்கப்பட்டு சில கான்பரன்ஸ்கள் நடைபெற்றது. இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியக்கூடிய விஷயம் அல்ல. முஸ்லிம் சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த காலத்துல ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் இடத்துல வந்து கேட்ட நேரம், நான் சிரியால மதீனால புறக்கண்டது ரெண்டு வித்தியாசமாக இருக்குது, அப்ப நாங்க இந்த செய்தி உங்களுக்கு தந்த காரணத்தினால நீங்க இதை மாத்திக்கொள்ளலாமே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்படி இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் எங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி செல்லும் பிராக்டிக்கலான மார்க்கத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதனால் நான் இறுதியாக வலியுறுத்துவது அது என்னவென்றால், ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்து வாரத்துக்கு பெரிய ஏற்பாடுகள் இருக்கிறது. மூணாம் குறுக்கு தெரு பள்ளி இரண்டாம் குறுக்கு தெரு பள்ளி ரெண்டும் மசீதிகள் தான். ஆனால் இங்க அதான் சொல்லக்கூடிய நேரமும் அங்க அதான் செய்யக்கூடிய நேரமும் இங்க தொழக்கூடிய நேரமும் அங்க தொழக்கூடிய நேரமும் இங்க இமாம் பிஸ்மில்லா புறத்த குரல் சொல்வதும் அங்க பிஸ்மில்லா மெல்லிய குரலில் சொல்லுவதும் இங்க ஃபஜருக்கு குனு தோதுவதும் அங்க ஃபஜருக்கு குனு தோதாமல் இருப்பதும் இது வேற்றுமை அல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைகள். இது சண்டை செய்வதற்கல்ல, இது உம்மத்துடைய கயிறை புரிந்து கொள்வதற்கு. அதனால் அது ஃபர்தாவுடைய விஷயமாக இருக்கலாம், அது குர்பானுடைய விஷயமாக இருக்கலாம், அது நோம்புடைய விஷயமாக இருக்கலாம், அது தொழுகையுடைய தக்பீருடைய விஷயமாக இருக்கலாம், அது குனூத்துடைய விஷயமாக இருக்கலாம். ஒருவர் செய்கிறார், மற்றவர் செய்யவில்லை, விவாதம் வேணாம், தர்க்கம் வேணாம், சண்டை வேண்டாம். ஃபர்தாவும் ஒருவர் முகத்தை மூடுகிறார், மூடவில்லை, சர்ச்சை வேணாம், சண்டை வேணாம், பிளவு வேண்டாம். அவர் வாஜிப் என்று நினைத்து கருது அதை செய்கிறார், இவர் வாஜிப் இல்லை என்று நினைத்து செய்கிறார். கண்ணியமானவர்களே, சண்டை மட்டும் செய்ய வேண்டாம், ஒற்றுமையாக இருக்க பழகுங்கள். இதுதான் இந்த உம்மத்துக்கு இன்று தேவை. இதை வைத்துதான் நாம் இந்த உம்மத்துக்கு வழிகாட்ட வேண்டும். இதுதான் இன்று ஆக முக்கியமாக இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தில் வாழக்கூடிய நாங்கள் இதை கொஞ்சம் பேணிக் கொள்வது மிக அவசியமாக இருக்கும். குர்பானுடைய இந்த சிறப்பான அமலை செய்வதற்கு நாட்டுடைய சட்டங்களை பேணிக் கொள்ளுங்கள். நாட்டுடைய சட்டம் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் எங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. ஒரு மாட வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போகும் பொழுது எத்தனை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போக வேண்டுமோ அத்தனை தான் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட கூடுதலாக இந்த குர்பானுடைய விஷயத்துக்காக வேண்டி சில நேரத்தில் என்ன நடந்துச்சு, கூட வருடம் அல்லது அதுக்கு முந்தின வருடம் அம்மன் தொட்ட பகுதியில் ஒரு பெரிய தொகையான மாடை அறுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. அப்ப என்ன நடக்கும், யார் அதுக்கு கொடுக்க பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த அமலை செய்து கொள்ள முடியாத நிர்பந்தம் உண்டாகும். ஒருவரிடத்துல மாட்டை வாங்கிட்டோம், நீயத்து வச்சு அந்த மாடு உரிய நேரத்தில் வந்து சேரல் என்று சொன்னா அது எங்களுக்கு செய்ய முடியாத ஒரு தங்கடம் ஏற்படும். சென்ற வருடம் ஞாபகத்துக்கு இருக்கிறது, போய நாளொன்றும் இடையில வந்தது. நாங்க சொன்னோம், போய நாளை கொஞ்சம் மதிச்சுக்கோங்க, அந்த நாள்ல குர்பான் கொடுக்காதீங்க. கன்னிமார்களே, இந்த நாடு என்னுடைய குறுகிய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன், அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான நியமத்துகளை தந்திருக்கிறான். ஆனா நாங்க சண்டை சச்சரவுகளை செய்து எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை பறிப்போகக்கூடிய நிலைமையை ஆளாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று மிக பணிவாக, மிக அன்பையாக, மிக கருணையோட நான் எல்லா உலமாக்களுக்கும், எல்லா புத்திஜீவிகளுக்கும், எல்லா படித்தவர்களுக்கும், எல்லா கொள்கையில ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேண்டிக் கொள்கிறேன், எங்களுடைய பிரச்சனைகளை பொதுமக்கள் மத்தியில, அந்நியர்கள் மத்தியில கொண்டு போய் விமர்சனமாக்கி கோர்ட்டு கச்சேரிக்கு போலீஸுக்கு போகக்கூடிய நிலைமைகளை அல்லாஹுக்காக உருவாக்காதீர்கள். மச்சிதுகள்ல அன்பாக, பண்பாக உலமாக்களோடு இருந்து பேச்சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொள்வதன் மூலமாக நாம் ஒரு சிறந்த உம்மத்தாக மாற முடியும். அதனால் இந்த வரக்கூடிய ஜுல்ஹிஜ்ஜாவையும் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் போன்ற மாதங்களையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக மாற வல்ல அல்லாஹ் எம்மை தெரிவு செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை கபூல் செய்வானாக. எங்களுடைய ஒற்றுமையை நீ பாதுகாத்து தருவாயாக, எங்களுடைய உள்ளங்களை ஒன்றுபட செய்வாயாக, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோப தாபங்கள், வெறுப்பு உணர்வுகள் இவைகளை நீக்கி விடுவாயாக. நல்லா ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக, முன்மாதிரியான முஸ்லிம்களாக எங்களை இந்த நாட்டில் வாழ செய்வாயாக. இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த வீரை முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு நீ தந்தருவாயாக. எல்லா உலக நாடு முஸ்லிம்கள் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரிலும், ஈராக்கிலும், எல்லா பலஸ்தீனிலும், உலக நாடுகளிலும் எல்லா முஸ்லிம்கள் தவிக்கிறார்கள். சிரியாவுடைய பெண்கள் மிக கடுமையான சோதனைக்கு சிறு குழந்தைகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பான மாதத்தில் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம், யாழ்லா எம்முடைய அமல்களை கபல்கள் செய்து கொண்டு, எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு, முஸ்லிம் உம்மாவுக்கு உலகளாவிய ரீதியில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவாயாக. இந்த வருடத்துக்கு ஹஜ்ஜிக்கு இன்று வரைக்கும் ஹஜ்ஜுடைய விசாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கானவர்கள் போக வேண்டும் என்று துடிச்சுக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்லா உன்னுடைய அந்த அழைப்பு இருக்கும் என்றால் நிச்சயமாக அவர்கள் போவார்கள். அதுக்குரிய வழியை நீ ஏற்பாடு செய்து தருவாயாக. இன்னொரு 1600 விசாக்களை இந்த நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக உன்னிடத்தில் மன்றாடி துவா செய்கிறோம். இன்று நாளை அவர்களுடைய விசா வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். யாழ்லா அதை நீ நசீபாக்குவாயாக. யாழ்லா எங்களுடைய குர்பானுடைய அமல்கள், இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய உள்ளங்களை ஒன்றுமைப்படுத்துவாயாக. எங்களுடைய கவலைகளை போக்கி விடுவாயாக. யாழ்லா எங்களுடைய நஷ்டங்களை, கஷ்ட நஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தருவாயாக. இந்த மஸ்ஜிதையும் இது போன்ற அனைத்து மஸ்ஜிதுகளையும் பாதுகாத்து இதுக்குரிய அனைத்து உதவிகளையும் செய்வாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.